स्थौल्यं कार्स्यं व्यदाय आदलस्य स्थौल्यं कार्स्यं व्यदाय आदलस्य गुसुत्रद्वयं कलिरिच्छा जरा च नित्रारतिर्मन्युरसम्मतसूसो देहेन जातस्य किमेन सन्धि स्थौल्यं कार्स्यं व्यदाय आदलस्य गुसुत्रद्वयं कलिरिच्छाजरा च नित्रारतिर्मन्युरहं मदस्सूसो देहेन जातस्य किमेन सन्धि
மொழிபெயர்ப்பு பொருளை தெய்வத்திரு பக்திவேதானந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். பருமனாக இருப்பது, மலிவாக இருப்பது, உடல் மற்றும் மன துன்பங்கள், தாகம், பசி, அச்சம், கருத்து வேற்றுமை, உடல் இன்பத்திற்கான ஆசை, முதுமை, நித்திரை, பௌதீக உடைமைகள் மீதான பற்று, சினம், சோகம், மதம் மற்றும் தன்னோடு காணும் உடலின் அடையாளம் போன்றவை எல்லாம் ஆத்மாவை மூடியிருக்கும் உடலின் வெவ்வேறு விதமான மாறுபாடுகளான குணங்களாகும். உடல் கருத்தில் ஆழ்ந்திருப்பவன் இவைகளினால் பாதிக்கப்படுகின்றான். ஆனால் நானோ உடல் கருத்திலிருந்து விடுதலை பெற்றவன். அதனால் நீ குறிப்பிட்டபடி நான் மெலிந்தவனோ அல்லது தடிமனானவனோ வேறு ஏதோ அல்ல. பொருளை ஸ்ரீ நரோத்தம தாஸ் தாகூர் பாடுகின்றார். தேக சுமிருதி நாகியாரா சம்சார பந்தன காகாந்தார. ஆன்மீகத்தில் முன்னேறியவருக்கு உடலோ அல்லது உடலின் செயல்கள் மற்றும் எதிர் செயல்களோடோ எந்தவிதமான தொடர்பும் இல்லை. ஒருவன் தான் இந்த உடல் அல்ல என்று உணர்விற்கு வரும்போது அவன் பர்மனாகவும் இருப்பதில்லை, மெல்லியவனாகவும் இருப்பதில்லை. அவன் ஆன்மீக உணர்வில் மிக உயர்ந்த வடிவினை எழுதுகின்றான். ஆன்மீக உணர்வு ஒருவனிடம் இல்லாத பொழுது அவன் தனது உடல் கருத்தினால் வெளி உலகத்தில் சிக்கிக் கொள்கின்றான். இன்றைய தினம் மனித சமுதாயம் உடல் கருத்தில் கீழேயே உறைந்து கிடைக்கின்றது. ஆகையினால் சாஸ்திரங்களில் இத்தகைய மனிதர்கள் துபிப்பாத பசு அல்லது இரண்டு கால மிருகங்கள் நடத்தும் நாகரிகத்தின் கீழ் ஒருவரும் மகிழ்ச்சி அடைய முடியாது. எனவே நம்முடைய கிருஷ்ண பக்தி இயக்கம் வீழ்ந்துவிட்ட மனித சமுதாயத்தை ஆன்மீக உணர்வுக்கு உயர்த்துவதற்கு முயற்சி செய்கின்றது. பரதனைப் போல உடனடியாக ஒருவரும் தன்னுணர்வு பெற முடியாது. இருப்பினும் கூட ஸ்ரீமத் பாகவத்தில் கூறப்பட்டுள்ளபடி நஷ்டப்பிராயேசு அபத்ரேசு நித்தியம் பாகவத சேவையா, பாகவத நெறிகளை பரப்புவதன் மூலமாக நாம் மனித சமுதாயத்தை உயர்ந்த நிலைக்கு உயர்த்த முடியும். உடல் கருத்தில் ஒருவன் பாதிக்கப்படாத பொழுது அவன் பகவானின் பக்தி தொண்டில் வளர்ச்சியடைய முடியும். நஷ்டப்பிராயேசு அபத்ரேசு நித்தியம் பாகவத சேவையா பகவதி உத்தம சோகே பக்தி பவதி நஷ்டிகி. உடல் கருத்திலிருந்து நாம் நமது சுதந்திரத்திலிருந்து எவ்வளவு தூரம் வளர்ச்சி பெறுகின்றோமோ அவ்வளவு தூரம் அந்த அளவிற்கு பக்தி தொண்டில் நிலை பெறுகின்றோம், மகிழ்ச்சி மற்றும் அமைதி பெறுகின்றோம். ஸ்ரீ மத்வாச்சாரியார் உலகியலில் பாதிப்பிற்கு அதிகம் ஆளானவர்கள் உடல் கருத்திற்கு தொடர்ந்திருப்பார்கள். இம்மனிதர்கள் பல்வேறு உடல் அடையாளங்களின் மீது கவனம் உடையவர்களாக இருக்கின்றார்கள். மாறாக உடல் கருத்திலிருந்து விடுதலை பெற்றவன் உலகியல் நிலையில் கூட உடல் இன்றி சந்தோஷமான முறையில் வாழ்கின்றான். ஓமஞ்ஞான திமிராந்தஸ்ய ஞானஞ்சன சலாகையா சத்சுரன் மனிதன் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஸ்ரீமத் பாகவதுரை இந்த ஐந்தாவது ஸ்கந்தம் ஜீவனை மாயை என்றால் என்ன, பக்தி என்றால் என்ன என்று விஷயத்தை அதை பிரிவுபடுத்தி மாயை என்றால் என்ன, பக்தி என்றால் என்ன விஷயத்தை தெளிவான முறையில் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உபதேசம் செய்யக்கூடிய ஒரு ஸ்கந்தமாக அமைகின்றது. மிக முக்கியமாக இந்த ஸ்ரீமத் பாகவதுடைய ஐந்தாவது ஸ்கந்தத்தில் ஜடபரதனுடைய கதை, ஜடபரதனுக்கும் சிந்து நாட்டு அரசனாக இருந்த ரகுகுண மகராஜ இருக்கும் இடையிலுள்ள உரையாடல்கள், ஸ்தானம், இந்த பௌதிக பிரபஞ்சத்தில் விதவிதமான கிரகங்கள் எந்தெந்த இடங்களில் விதவிதமான ஸ்தானங்களில் அமைந்திருக்கிறன இருக்கக்கூடிய விவரங்கள், மேல் உலகங்களை பற்றிய விவரங்கள், நரகலோகங்களை பற்றிய விவரங்கள், கீழ் உலகங்களை பற்றிய விவரங்கள் அனைத்தும் அடங்கியிருக்கக்கூடியது இந்த ஸ்ரீமத் பாகவத்தின் ஐந்தாவது ஸ்கந்தம். சுகதேவ கோசாமியால் சொல்லப்பட்ட ஸ்ரீமத் பாகவதம், சூத கோசாமியால் மீண்டும் திருப்பி கூறப்பட்ட பாகவதம். இந்த அத்தியாயம் ஜடபரதருடைய வாழ்க்கையின் பின்தொடர்ச்சியாக வரக்கூடிய அத்தியாயம். பரத மகராஜருடைய வாழ்க்கை நம்மை போன்ற சாதனா பக்தர்களுக்கு உரிய மிக முக்கியமான வாழ்க்கை. ஜீவன் பிரம்மாண்ட பிரமிரே கோணபாக்கியவான் ஜீவா குரு கிருஷ்ண பிரசாரே பாயா பக்திலதா பீஜா. இந்த பௌதீக உலகத்தில் உழன்று கொண்டிருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ஜீவன்களில் ஏதோ ஒரு பாக்கியசாலியான ஜீவன் குரு கிருஷ்ணருடைய வைஷ்ணவருடைய கருணையின் மூலமாக கிருஷ்ண பக்தியை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஸ்தானத்தை அடைகின்றான். கிருஷ்ண பக்தியை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கின்றான். அவன் குருவுடைய சரணாகரியை அடைகின்றான். குருவுடைய பாதார விந்தங்களை அடைகின்றான். குரு சொல்லக்கூடிய உபதேசங்களை சாதனா பக்தியுடைய நியமங்களை பின்பற்ற ஆரம்பிக்கின்றான். ஆதவ் ஸ்ரத்தா ததா பஜன கிரியா, அவன் பஜன கிரியா பகவானுடைய நாமங்களை உச்சரிக்கக்கூடிய பக்தி பாதையை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கின்றான். பகவானுடைய நாமங்களை உச்சரிக்கின்றான். சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஸ்மரணம் பகவான் பற்றிய விஷயங்களை கேட்கின்றான், சிந்தனை செய்கின்றான், நினைத்து பார்க்கின்றான். தன்னால் முடிந்தவரை தன்னுடைய மனது வாக்கு தனம் ஆகியவற்றின் மூலமாக கிருஷ்ணருடைய பாதார விந்தங்களுக்கு குருவுடைய சேவையில் ஈடுபடுகின்றான். இப்படி ஈடுபடக்கூடிய இந்த கோடிக்கணக்கான ஜீவன்களைப் போல பரதனுடைய வாழ்க்கை நமக்கு உதாரண புருஷனாக அமைகின்றது. அப்படி சாதனா பக்தியினுடைய வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொண்ட பொழுதிலும் கூட சுத்த பக்தி தளத்திற்கு வரக்கூடிய அளவில் வரையில் கூட நாம் கவனக்குறைவாக இருக்கக்கூடிய நேரத்தில் எந்த நிமிடமும் மீண்டும் பக்தி பாதையிலிருந்து கீழே விழுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதற்கு பரத மகராஜருடைய வாழ்க்கை ஒரு உதாரணமாக அமைகின்றது. பரதன் மொத்த பாரத வருஷத்திற்கே மொத்த இந்த ஜம்பு தீபத்திற்கே அரசனாக இருந்தவன். அவன் பரதனால் இந்த ஜம்பு தீபம் ஆளப்பட்டதன் காரணமாக ஜம்பு தீபம் பிற்காலத்தில் தற்போதைய காலத்தில் பாரத வருஷம் என்று அழைக்கப்படுகின்றது. அந்த பாரத வருஷமும் தன்னுடைய அளவில் குறுகி இன்று இமயமலைக்கு தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சிறு நிலப்பகுதி மட்டும் பாரத வருஷம் அல்லது இந்தியா என்று அழைக்கப்படுகின்றது. உண்மையில் இந்த மொத்த பூமி நிலப்பரப்பு உப்புக்கடலால் சூழப்பட்ட இந்த ஜம்பு தீபம் அனைத்துமே பாரத வருஷம் என்று அழைக்கப்பட வேண்டும். சாஸ்திரங்களின்படி அப்படித்தான் அழைக்கப்பட்டது. நீங்க இன்னைக்கு கூட வந்து எந்த ஒரு கோயிலையும் போய் அர்ச்சனை பண்ண போனா உங்களுடைய நட்சத்திரத்தை கேட்டு அவர் சொல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு மந்திரம் சொல்வார். மந்திரம் என்ன, எப்படி ஆரம்பிப்பார்? ஜம்பு தீபே பாரத வருஷே பாரத கண்டே வசிஷ்டமுனி கோத்ரே அப்படின்னு சொல்லி தான் அவர் வருவார் விஷயத்தை. அப்படின்னா இந்த ஜீவன் வந்து இந்த பாரத வருஷத்துல இந்த குலத்துல இங்க பிறந்து இப்ப நம்மகிட்ட வந்து இந்த சங்கல்பத்துக்காக எக்ஸாம்ல பாஸ் ஆகிறதுக்காக ₹2 தேங்காயோட நிக்கிறார் அப்படிங்கறத சொல்றார். ஹி நரேட்ஸ் த ஹிஸ்டரி ஆஃப் த ஜீவா ஹோல் ஹி நரேட்ஸ் த ஹோல் ஹிஸ்டரி ஆஃப் த பர்டிகுலர் ஜீவா இன் ஃபிரண்ட் ஆஃப் த டீடிஸ். தட்ஸ் அ மீனிங். அந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் அதான். நீங்க எல்லாம் கவனமா பாருங்க, பாரத கண்டிங்க பாகவத் ராஜாசந்திர உள்ளாத்தையும் அவ்வளவு சொல்லி முடிச்சிருவார். சோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பரதன் இளமையிலேயே ஜம்பு தீபம் முழுவரையும் பக்தியில முன்னேற வேண்டும்ங்கிற ஆசையில விட்டு விட்டு வருகின்றான். தெக்வா சுதர்மம் சரணாமுஜம் ஹரேர் தெக்வா, அதை விட்டுட்டு வரார். காரணம் கிருஷ்ண பக்தியில முன்னேறணுங்கிற வேட்கை உள்ளவராக அவர் இருந்தார். கிருஷ்ண பக்தியில ருசி உள்ளவராக இருந்தார், ஆர்வம் உள்ளவராக இருந்தார். அதற்காக தன்னுடைய இளமையான நேரத்திலேயே தன்னுடைய இளமை பருவத்திலேயே மொத்த உலகத்திற்கே அரசனாக இருக்கக்கூடிய பதவி பொறுப்புகள் அழகான மனைவி குழந்தைகள் கஜானா அனைத்தையும் விட்டுவிட்டு அவர் வந்து என்ன வரார், காட்டிற்கு தபஸ் செய்வதற்காக வரார். பாஞ்சோ ஊர்தோம் வனம் ரஜே, 50 வயதில் அவர் வனத்திற்கு போறார் பஜனை செய்வதற்காக. நம்மளை போல அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்துக்கு வந்து பஜனை செய்வதற்காக வருவதைப் போல மாயை ஆனால் மிக சூக்ஷ்மமானது, மிக வல்லமையானது. வெளிப்படையான முறையில் அனைத்தையும் நாம் தியாகம் செய்து மிக உறுதியுடையவர்களாக கிருஷ்ண பக்தியில் அடைய வேண்டும் என்ற வேட்கையோடு நாம் கிருஷ்ண பக்தி பாதையில குருவுடைய கிருஷ்ணருடைய ஆசிரமத்தில் நுழைந்த பொழுதிலும் கூட அதுவரை வெளிப்படையாக தாக்கிய மாயை மிக சூக்ஷ்மமான முறையில் ஆனால் அதைவிட மிக வல்லவமான முறையில் ஜீவனை மீண்டும் பக்தி பாதையிலிருந்து பிறழ வைக்கக்கூடிய எப்பொழுதும் முயற்சி செய்யக்கூடிய பகவானுடைய கருவியாக இந்த உலகத்தில் வந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது. மாயை மிக மிக புத்திசாலியானவள். நாம் 100% கிருஷ்ண பக்தியில முன்னேற வேண்டும் வேட்கை இருக்கிற வரைக்கும் நம்மளை வந்து சோதிக்கக்கூடிய சக்தி உள்ளவள் மாயை, சோதிப்பதற்காக பகவானால் அதிகாரம் அளிக்கப்பட்டவள் மாயை. அவள் ஒன்னும் செய்ய முடியாது, அவள் அந்த அளவுக்கு வல்லமை வல்லமை உள்ளது. நம்முடைய இதயத்தில் எந்த அளவிற்கு அனர்த்தங்கள் இருக்கின்றதோ அந்த அனர்த்தங்களுக்கு ஏற்ப நம்மளை கிருஷ்ண பக்தி பாதையிலிருந்து மீண்டும் பிறழ வைக்கக்கூடிய அளவிற்கு சந்தர்ப்பங்களை சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய வல்லமை உடையவள் மாயை. நம்முடைய எல்லாருக்கும் நம்முடைய இதயங்களை பற்றி தெரியும். கண்டிப்பாக நாம் அனைத்தும் சுத்த பக்தர்கள் கிடையாது. அப்ப நம்முடைய இதயத்திற்கு களங்கங்களுக்கு ஏற்ப அனர்த்தங்களுக்கு ஏற்ப நம்மளை கிருஷ்ண பக்தி தளத்திலிருந்து பிறழ வைக்கக்கூடிய சக்தி உள்ளவள் மாயை. இது இந்த உலகத்தில் தோன்றிய பிரம்மாவிலிருந்து சாதாரணமான முறையில் ஒரு எறும்பாக பிறக்கக்கூடிய ஜீவன் வரை அனைவருமே இந்த மாயையுடைய சக்தியில கட்டுப்பட்டவர்கள். அதான் பகவான் கிருஷ்ணர் பகவத்கள் சொன்னார், தெய்வீகேசா குணமயி மம மாயா தூரத்தையா, கொடூரமானவள், மிக சக்தி வாய்ந்தவள், பேரேகள் நம்பிய கடல்களைப் போல வல்லமை உடையவள். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஜடபரதர் அவர் வனத்துக்கு சென்றார். அங்க எந்த பொருள் மேலையும் பரிசு இல்லாமல் கிருஷ்ண பக்தியில முழுமையான முறையில் ஈடுபட்டிருக்கின்றார். இருந்தபொழுதிலும் கூட மாயை சூக்ஷமான முறையில பக்தி தலத்திலிருந்து புரள வைக்கின்றாள். ஒரு புள்ளிமான், கர்ப்பிணியான புள்ளிமான் பெண்மான் ஆற்றில் நீர் குடிப்பதற்காக வருகின்றது. சிறிது இரவு நேரம், மாலை நேரம், பெண்மான் கர்ப்பிணிமான். அப்ப வனத்துல வந்து சிங்கம் கர்ஜிக்கின்றது. அந்த சிங்கத்துடைய கர்ஜனையை கேட்டு பயந்த அந்த புள்ளிமான், தாகசாந்திக்காக நீரை இறந்து கொண்டிருக்கக்கூடிய புள்ளிமான் பயத்துல வந்து ஆற்று உள்ளுக்கு ஓட முற்படும் போது ஆற்று உள்ளத்துல வந்து அடித்து செல்லப்படுது. இளம்மான், புள்ளிமான், கர்ப்பிணியான மான் பயத்துல வேற இருக்குது. சோ பய உணர்ச்சியின் காரணமாக அதுக்கு வந்து கருச்சிதைவு ஏற்படுது. அது அதனுடைய கருச்சிதைவு ஏற்பட்டு நேரத்திற்கு முன்பே வந்து அந்த மான் குட்டி அந்த கர்ப்பத்திலிருந்து வெளிவருகின்றது. ஆற்று வெள்ளத்தில் மானானது அடித்து செல்லப்படும் பொழுது அது மயங்கி இறந்து விடுகின்றது. இந்த குழந்தை மான் குட்டி மட்டும் அந்த வெள்ளத்தால வந்து ஆற்று வெள்ளத்தால ஆற்று நீர் அலைகள் மூலமாக ஒதுக்கப்பட்டு கரையை வந்தடைகின்றது. இதை அவர் பஜனை செய்து கொண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ அவருக்கு அந்த மானை காப்பாற்ற வேண்டுங்கிற ஒரு ஆசை, அந்த மான் குட்டியை காப்பாற்ற வேண்டுங்கிற ஆசை, கருணை, உலகாதியமான கருணை, உடல் சம்பந்தப்பட்ட கருணை வந்து அவருக்கு வருது. அவர் தன்னுடைய பஜனையை நிறுத்திவிட்டு, தன்னுடைய பூஜையை நிறுத்திவிட்டு, தன்னுடைய பக்தியை நிறுத்திவிட்டு சிறு நொடி அந்த புள்ளிமான் மேல தன்னுடைய கவனத்தை திருப்புறார். அந்த மான் குட்டிக்கான விஷயங்களை அவர் கொடுக்க ஆரம்பிக்கிறார். பொருட்கள் கூட்டரை கொடுக்க ஆரம்பிக்கிறார். அதுக்குரிய பாதுகாப்புகளை கொடுக்க ஆரம்பிக்கிறார். பின்பு அந்த மான் குட்டிகளை பாதுகாக்க 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 அதற்காக அவர் அதிகமான முறையில் நேரத்தையும் கவனத்தையும் செலவழிக்க செலவழிக்க அவருடைய பஜனை, அவருடைய பக்தி சேவை மனப்பான்மை, அவருடைய பூஜையில வந்து அவருடைய ஈடுபாடு குறைகின்றது, கவன சிதறல் ஏற்படுகின்றது. அவரால் முழுமையான முறையில் பக்தியில வந்து என்ன பண்ண முடியல, ஈடுபட முடியவில்லை. ஒரு மான் குட்டியை பராமரிக்கும் போதே நம்முடைய மனதில் இவ்வளவு சிதறல் இருந்தா அஞ்சு ஆறு ஏழு குழந்தைகளை வளர்க்கும் போது எப்படி பக்தி பண்ணி தொலைகிறது? ஒரு குழந்தை ஸ்கூல் ஃபீஸ் கேட்பான், ஒரு குழந்தை அமெரிக்கா போகணும்பா, ஒரு குழந்தை கையை ஒடிச்சிட்டு வந்து நினைப்பான், ஒரு குழந்தை காலை ஒடிச்சிட்டு வந்து நினைப்பான். அல்லது நம்முடைய மருமகனுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும், மருமகனுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும், லீகல் ப்ராப்ளம், பேரன் ப்ராப்ளம், பேத்தி ப்ராப்ளம், நாட் அ ஈஸி திங், கரெக்ட்? பகவான் சொல்றார், பகவான் எளிமையா சொல்றார், ஏகாக்கி மனத, முழு மனதோட எனக்கு பக்தி செய்ய அப்படிங்கிறார். அண்ட் பொதுவாக இயலாத காரியம், இப்படி பலவிதமான பிரச்சனைகள். கணேசர் மானுக்கு அவர் பக்தி பாதையில பக்தி சிதறல் மட்டும் ஏற்படல, அவருக்கு மனச்சிதறல் மட்டும் ஏற்படவில்லை, மீண்டும் மீண்டும் அந்த அவர் பக்தி பாயிருந்து விலகி விலகி சென்று மாயை என்னைக்குமே நம்மளை முதல அணுகும் போது மிக நாசுக்கான முறையில, மிக மென்மையான முறையில, மிக நாகரிகமான முறையில் அணுகுவாள். அப்படி அணுகும்போது அவருக்கு அது தெரியல. ஆனா மாயில் அவர் ஈடுபட இந்த புள்ளிமானை மட்டும் அவர் பாதுகாக்க ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில முழுமையான முறையில தன்னுடைய பக்தி பாதையை விட்டுவிட்டு மானுடைய சேவைக்காக, மானுடைய பக்தி சேவைக்காக அவர் முழுமையான முறையில் இறங்கிறதா, பக்தியையே முடிச்சிருத. வயதாகின்றது அவருக்கு, வயதாக ஆக மானிட மேல அவருக்கு பாசம் வருகின்றது. கடைசியில மரண நேரத்தில் அவர் அந்த அவர் இறக்கக்கூடிய நேரத்தில் அந்த மானும் அவர் மேல பாசம் உள்ள நபராக மாறிவிடுகின்றது. அவர் இறக்க நேரத்தில் அந்த மான் தன்னுடைய எஜமானன் இறக்கின்றானேன்னு சொல்லி ஏக்கமான கண்களோட அவரையே பார்த்துக் கொண்டிருக்கின்றது. அவரும் அந்த மான்களையே நினைத்து மானுடைய உருவத்தையே தரிசனம் பண்ணி மான் மேல உள்ள பாசத்துல வந்து அதே உணர்வோடு அவர் உயிரை துறக்கின்றார். அதன் காரணமாக எம் எம் ஆபிசுமரன் பாவம் தேஜதி அந்தே கலைவரம் தம் தம் ஏ வைதிக உந்தேயா சதாதத் பாப பாவிதக மானையே அவர் நினைத்து உயிர் விட்டதன் காரணமாக அடுத்த பிறவில அவருக்கு மானுடைய பிறவி கிடைக்கின்றது. So that is the reason the path of bhakti is so dangerous. You have to be so much careful. மிக 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 கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். பிரம்மாண்ட பிரமிதே கோண பாக்கியவான் ஜீவா குரு கிருஷ்ண பிரசாதே பாயா பக்தி லதா பீஜா. கோடிக்கணக்கான பிறவிகளுக்கு பிறகு மிக அருமையான பொக்கிசமான பக்தி பாறையினுடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதை வந்து மிக மிக கவனமான முறையில் உன்னுடைய இதயத்தில் பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சனாதன கீதா, ஸ்ரீ சனாதன கோசுவாமிக்கு அலகாபாத் நகரத்தில் தசமவேத காரம் சொல்லக்கூடிய ஒரு படிக்கட்டு துறையில வைத்து உபதேசம் வழங்க போகும் போது பக்தியை வந்து ஒரு விவசாயத்திற்கு ஒப்பாக வந்து கூறுகின்றார். பகவான் பகவத்கீதையில ஒப்பாக கூறுகிறார். பகவான் பகவத்கீதையில நம்முடைய உடலை எந்த ஒரு இடத்துல வந்து விவசாயம் செய்யக்கூடிய நிலத்துக்கு ஒப்பாக வந்து கூறுகின்றார். நிலத்தில் என்ன செய்ய முடியும்? அப்கோர்ஸ் நிலத்தில் அந்த காலத்தில் ஃபேக்டரி கட்டுறான். பொதுவா நிலத்தை எதுக்கு பயன்படுத்துவாங்க? பயிர் செய்து பழங்களையோ தானியங்களையோ அல்லது வந்து காய்கறிகளையோ உருவாக்குவார்கள், அல்லது ஒரு பொருளை உற்பத்தி செய்வார்கள். அதுபோல பகவான் பகவத்கீதையில ஒரு ஸ்லோகத்தில் இந்த உடலை வந்து இந்த பூமிக்கு ஒப்பாக கருதுகிறார். எந்த ஸ்லோகத்தில்? எந்த அத்தியாயத்தில்? க்ஷேத்ர சைத்ரஞ்சயோர் யோகம் க்ஷேத்ரம் 13th 13வது அத்தியாயம். 13வது அத்தியாயத்தில் இந்த உடலை பகவான் எதுக்கு ஒப்பாக கூறுகிறார்? க்ஷேத்ரம் நிலத்துக்கு ஒப்பாக கருதுகிறார். அப்ப இந்த க்ஷேத்ரத்தில் எப்படி விவசாயி எந்த விதமான பயிரை விளைவிக்க வேண்டும் என்று நினைத்து அந்த விதையை வந்து விதைக்கின்றானோ, அப்படித்தானே? சில நபர்கள் வந்து பழங்களை உண்டு பண்ணணுங்கிற எண்ணத்தோட பல விதைகளை வந்து விதைக்கிறான். சில பேர் மரங்களை உருவாக்கணுங்கிற எண்ணத்தோட மர விதைகளை வந்து விதைக்கிறான். சில பேர் நெற்பயிரை வந்து விதைக்கிறான். சில பேர் மேபி சில புரோபாதரா வந்து குஜராத்துக்கு போகும்போது கண்டனம் செய்தார். அவன் என்ன பண்றான் அப்படின்னா புகையிலையை வந்து விதைக்கிறான். நச்சு, அப்படித்தானே? சேமே அதே போல இந்த உடலை கூட நீ, இந்த உடலை, இது க்ஷேத்திரம், உனக்கு கொடுக்கப்பட்ட க்ஷேத்திரம், ஜீவனாகிய நீ, விவசாயியாகிய நீ, இந்த நிலை உரிமையான, இந்த நிலத்துடைய உரிமையாளனான எஜமானனாகிய நீ எந்த ஒரு காரியத்திற்கும் நீ வந்து பயன்படுத்தலாம். மிக முக்கியமாக சாஸ்திரத்தின்படி நான்கு விதமான காரியங்களுக்கு இந்த மனித உடலை உன்னால வந்து பயன்படுத்த முடியும். அந்த நான்கு விதமான மனித வாழ்க்கையுடைய குறிக்கோள்கள் என்ன? தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். இந்த நாலு விதமான விஷயங்களை இந்த மனித உடலால் வந்து அடையலாம். காமம், இந்த உலகாதியமான விஷயங்களை வந்து அடையலாம். ஆனா இந்த உலகாதியமான விஷயங்களை அடைவதற்கு இந்த மனித உடல் தான் அவசியங்கிறது ஒண்ணு கிடையாது. பால் குடிக்கணும், மனித உடல் தான் பால் குடிக்க முடியும். பூனையோட உடல்ல கூட நல்லா பால் குடிக்கணும், இதோட நல்லா குடிக்கணும். மாமிசம் சாப்பிட வேண்டும், மனிதனுடைய உடல்ல தான் மாமிசம் சாப்பிட முடியுமா? பூனையோட உடல்ல கூட மாமிசம் சாப்பிடணும். இது எப்படின்னா, அங்கிருந்து அமெரிக்காவுக்கு போனேன். அமெரிக்காவில் போய் என்னப்பா பண்ண, டூரிங் டாக்ஸில போய் சினிமா பார்த்தேன். நம்ம ஊர்ல சினிமா பார்க்கலாம், அப்ப அவங்க ஏசி தியேட்டர்ல போய் படம் பார்த்துவா, கரெக்ட்? அதுபோல இந்த மனித உடலை வைத்து காமத்தை அடையலாம், அது கீழ்த்தரமான நோக்கம். தர்மம், அர்த்தம், காமத்தை அடைவதற்கு அர்த்தம் தேவைப்படுகிறது, உலகாதியமான தனம் தேவைப்படுகின்றது. அர்த்தம்னா பணம், அப்படித்தானே? பொருள் எல்லாருக்கும் உலகம் இல்லை. வித்தவுட் மணி நத்திங் வில் மூவ் வித் இன் திஸ் மெட்டீரியல் வேர்ல்ட். அது இப்ப நம்ம அனுபவப்படுத்தும் கோயில் கட்டும் போது. அந்த அர்த்தத்தை அடைவதற்கு அவன் பயன்படுத்தலாம். அர்த்தம்னா ஒண்ணு தனம் அல்லது குடும்பம் அல்லது ஐஸ்வர்யங்கள், இதன் மூலமாக அவன் காமத்தை அடைகின்றான். தர்மம், ஆனால் இதை விட முக்கியமானது இந்த மனித உடலை பயன்படுத்தி உலகத்துடைய ஒழுக்க விதிமுறைகளை, வேதத்துடைய ஒழுக்க விதிமுறைகளை மிக சரியான முறையில கடைபிடிக்கலாம். மற்ற உடலை பயன்படுத்தி வேதத்துடைய ஒழுக்க விதிமுறைகளை கடைபிடிப்பது எளிமையான காரியம் வந்து கிடையாது. மனித உடலை பயன்படுத்தி சரியான முறையில வந்து கடைபிடிக்கலாம். இதன் மூலமாக கடைசியில் மிக முக்கியமான குறிக்கோள், இந்த மனித உடலை பயன்படுத்தி மோட்சம் அடையலாம். மோட்சம் என்றால் என்ன? ஜீவன் எந்த ஒரு நிலையில இந்த உலகத்துடைய இன்ப துன்பங்களுக்கு அப்பாற்பட்டு இந்த இன்ப துன்பத்தால் பாதிக்கப்படாத ஒரு நிலையில ஏற்றம் வருவானோ அந்த நிலைக்கு பெயர் வந்து மோட்சம். ஜீவன் இந்த சரீரத்தை ஏற்றுக்கொண்ட பின்பு இந்த சரீர பாவனையில் இருப்பதன் காரணமாக எந்தெந்த விதமான இன்ப துன்பங்களை இங்க அனுபவிக்கின்றான் விஷயத்தை வந்து இங்க ஜடவரதற்கும் ரகுகணருக்கும் இடையில் உள்ள ரெண்டு பேருக்கு இடையில் நடக்கக்கூடிய உபதேசம் வந்து அல்லது ஆலோசனை இங்க வந்து விளக்குது. அதுல சொல்லப்படுது, ஜீவன் வந்து இந்த உடலை வந்து தானாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் அவன் வந்து ஏராளமான இன்ப துன்பங்களுக்கு வந்து உள்ளாகின்றான். அவன் இந்த உடலை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த பிரச்சனையே இல்லை. இந்த உடலை ஏற்றுக்கொண்டதுனால தானே நமக்கு வந்து முதுமைன்னு வரும்போது கஷ்டம். இந்த உடல் நமக்கு நுழையலன்னா நமக்கு உதவி உண்டா? கிடையாது. இந்த உடல் உள்ளுக்கு நுழைஞ்சதுனாலதான் இனக்கவர்ச்சி ஆசைக்கு உள்ளாகின்றோம், இல்லைன்னா இனக்கவர்ச்சி ஆசை உண்டா? கிடையாது. இந்த உடல் உள்ளுக்கு நுழைந்ததுனாலதான் நமக்கு வியாதி, நோய் இல்லாவிட்டால் நமக்கு நோய் உண்டா? நோய் கிடையாது. அப்ப ரொம்ப புத்திசாலி யோசிக்கிறான். உதாரணமா ஸ்கூலுக்கு போற பையன் யோசிக்கிறான், எதுக்குடா ஸ்கூலுக்கு போனோம், கஷ்டமா இருக்கு, படிக்க வேண்டியிருக்கு, கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஃபேக்டரிக்கு போற நபர் யோசிக்கிறான், எதுக்குடா ஃபேக்டரிக்கு போறோம். பல கிரகஸ்தர்கள் மட்டும் அந்த கேள்வி கேட்கிறாங்க, அப்புறம் கிரகஸ்த வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு, வேலைக்கு போக வேண்டியிருக்கு, அது செய்ய வேண்டியிருக்கு, இது செய்ய வேண்டியிருக்கு. நான் கேட்கக்கூடிய கேள்வி, பிறகு கிரகஸ்தன் வாழ்க்கை நுழைஞ்சதுனால தானே பிரச்சனை? நுழையாவிட்டால் இந்த பிரச்சனை உண்டா? ஒரு பிரம்மச்சாரியை போய் யாராவது கேட்க போறாங்களா, உங்க குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டினியா கட்டலையா? வாட்ஸ் அ ப்ராப்ளம். எலக்ட்ரிசிட்டி பில் கட்டினியா கட்டலையா? நோ ப்ராப்ளம். இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளம் உண்டா? கிடையாதா? நோ ப்ராப்ளம். அதுபோல ஜீவன் இந்த மனித சரீரத்தில் புகுந்ததுனாலதான், இந்த உலகத்தில் உள்ள எல்லா சரீரங்களையும் புகுந்ததுனாலதான் அவனுக்கு இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கே தவிர, ஜீவன் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு சரீரத்தில் பிரவேசம் பண்ணாவிட்டால் இந்த பிரச்சனை உண்டா? கிடையவே கிடையாது. இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் போர் வந்தால் சொர்க்கலோகத்தில் உள்ள நபர்களுக்கு என்ன பிரச்சனை? அல்லது அருவ பிரம்மஜோதியில கோடிக்கணக்கான ஜீவன்கள் அந்த பிரம்மஜோதியோட ஐக்கியமாய் உட்கார்ந்துருக்குது, அந்த ஜீவன்களுக்கு சுனாமியால என்ன பிரச்சனை? இந்த கலியுகத்தால என்ன பிரச்சனை? அல்லது உணவுல வந்து உணவுகள் அனைத்துமே வந்து ரசாயனமயமாக மாறுகிறது, கெமிக்கலைசேஷன் வருது, இல்ல உணவால வந்து உடல் ஆரோக்கியம் கெடுது, அங்க சொர்க்கலோகத்தில் உள்ள நபருக்கோ அல்லது சொர்க்கலோகத்தில் உள்ள நபருக்காக ஓரளவுக்கு துன்பம் இருக்கு, அங்க வந்து அருவ பிரம்மஜோதியில் உள்ள நபருக்கு இந்த பிரச்சனை என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவருக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. காரணம், அவர் முக்தி அடைந்து விட்டார். அதனால்தான் இந்த நான்கு விதமான குறிக்கோள்கள் மிக முக்கியமான குறிக்கோள். என்ன குறிக்கோள்? மோட்சம் அடைவது, இந்த உடலிருந்து விடுபடுவது. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இவ்வளவு தெரிந்திருந்தும் கூட அவர் ஜடபரத பரத மகராஜர் வந்து மானுடைய உடல்ல வந்து இழிவடைகின்றார். ஆனால் அந்த மான் வந்து கொஞ்சம் அறிவு கூர்மை உள்ள மானாக வந்து திகழ்கின்றது. காரணம், பகவான் பகவத்கீதையில் சொல்றார், பக்தி பாதையில் நம்ம முன்னேறக்கூடிய நேரத்தில் நம்முடைய அறிவு வந்து வளர்ச்சி அடைகின்றது. அறிவுனா பௌதிக அறிவு கிடையாது, பௌதிக அறிவும் வளர்ச்சி அடைகின்றது. மிக முக்கியமாக ஞானம் உடையவனாக மனிதன் மாறுகின்றான், ஆன்மீக அறிவு வந்து வளர்ச்சி அடைகின்றது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம பக்தி பாதையில இடையிலே கீழே விழுந்தாலும் கூட நாம் அடைந்த பக்தி முன்னேற்றம் கண்டிப்பாக அதை ஒவ்வொரு பிறவியிலும் எடுத்துச் சொல்கின்றதன் காரணமாக, பூர்வ யோகேன தியானக, நம்முடைய பழைய ஜென்மத்தின் நினைவுகள் காரணமாக மீண்டும் பக்தி பாதையில் முன்னேறுவதற்கு நாம் முயற்சி செய்வோம். அப்ப அந்த புள்ளிமானுக்கு புரியுது, நாம் பக்தியில முன்னேற வேண்டிய நபர், மற்ற மான்கள் கூட நம்ம வந்து சேரக்கூடாது, மற்ற மான்கள் கூட சேர்ந்தா உலகாதியமான விஷயங்களில் ஈடுபடுவோம் சொல்லி தன்னுடைய மான் கூட்டத்தை விட்டு இந்த மான் வந்து தனியான முறையில தப்பிச்சு ஓடுது. இது பக்தி பாதையில் முன்னேறக்கூடிய நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டிய விஷயம். பகவான் பகவத்கீதையில் ஒரு சுலோகம் சொல்றார், பல இடங்களில் சொல்றார், மிக முக்கியமாக ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சத்யராஜ்கான் அப்படிங்கிற வைஷ்ணவருக்கு இந்த மிக முக்கியமான உபதேசத்தை வந்து கூறுதார். பகவத்கீதையில் பகவான் சொல்றார், பக்தன் வந்து அசாது கொண்டே சங்கத்தில் விருப்பம் இல்லாதவன் அப்படிங்கிறார். ஏகாகி கிரக, அவன் தனிமையை விருப்பப்படுவான் அப்படிங்கிறார். அவனுக்கு வந்து பக்தி இல்லாதவர்களுடைய சங்கத்தில் வாழ்வது பிடிக்கக்கூடிய காரியம் வந்து கிடையாது. ஆனா ஸ்ரீ சைதன்ய மகாவுடைய வாழ்க்கை காலத்தில் சத்யராஜ் கான் என்பவர் மகாபிரபு போய் ஒரே வரியில் பதில் சொல்லணும், வைஷ்ணவன் யார் அப்படிங்கிற கேள்வியை கேட்டார். மேலோட்டமா அவர் பேர் முஸ்லீம் பேருமா இருக்கான, அவர் பேர் சத்யராஜ் கான். அதுக்கு மகாபிரபு ஒரே வரியில் பதிலளித்தார். என்ன பதிலளித்தார்? அசத் சங்க தியாக ஏ வைஷ்ணவ ஆச்சாரம். எவன் ஒருத்தனுக்கு பக்தர் இல்லாதவருடைய சங்கம் பிடிக்கும் அவன் வைஷ்ணவன் கிடையாது. எப்பவும் வைஷ்ணவருடைய சங்கத்திலே மட்டும் இருக்கணும்னு எவன் விருப்பப்படுறானோ அவன் தான் வைஷ்ணவன். சிம்பிள் ஆன்சர். இந்த ஒரு ரத்தன சுருக்கமா மகாபிரபு சொல்லிட்டார். பக்தருடைய சங்கத்திலே நம்மளால எப்ப இருக்க முடியும்? எப்பொழுதும் பக்தியில சுவை இருந்தாதான் பக்தருடைய சங்கத்திலே இருக்க முடியும். உடனே பக்தியிலே முழுமையா ஆர்வம் சிரத்தையும் இருந்தாதான் பக்தியில இருக்க முடியும், பக்தருடைய சங்கத்தில் இருக்க முடியும். இல்ல, நமக்கு சில பேருக்கு பக்தியே பிடிக்காது, அவன் பக்தருடைய சங்கத்துக்கே வரமாட்டான். நம்மளை போந்த நபர்களுக்கு பக்தருடைய சங்கமும் பிடிக்கும், பக்தருடைய எல்லா சங்கமும் பிடிக்குது. அல்ல, சில நேரம் பக்தருடைய சங்கம், சில நேரம் பக்தருடைய எல்லாருடைய சங்கம், சில நேரம் பிரபாவுடைய புஸ்தகத்துடைய சங்கம், சில நேரங்களில் நியூஸ் பேப்பருடைய சங்கம், சில நேரடைய கதப்புத்தகங்களுடைய சங்கம், சில நேரம் வந்து தமிழ் பிடிஜி சங்கம். நம்ம வந்து இன்னும் வந்து ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு காலா இருக்கிறோம். ஆனா பக்தருடைய சங்கத்திலே மட்டுமே முழுமையாக இருந்தால் எப்பொழுதும் அவன் முழுமையான வைஷ்ணவனாக வந்து ஏற்பட முடியும். அந்த மான் வந்து தப்பிச்சு ஓடுது, கடைசியில் வந்து அந்த மானுடைய உடல் இருந்து அது விழுந்து மீண்டும் ஜடபரதனாக வந்து பிறகு ஒரு பிராமணனுடைய வீட்டில் பிறகுறார். பிராமணனுடைய வீட்டில் அஞ்சாவது குழந்தையாக பிறகுறார். அந்த அஞ்சாவது குழந்தை இரட்டை குழந்தை, ஒரு பெண் குழந்தை பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறகுது. அந்த ஆண் குழந்தை தான் ஜடபரதன். அவன் பிறப்பாலே தன்னை உணர்ந்த ஆத்மாவாக வந்திருக்கிறான், தான் உடல் அல்ல ஆன்மா, அதனால தனக்கும் இந்த உடலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படிங்கறத புரிந்த நபராக வந்து இருக்கின்றான். இதுதான் ஆன்மீக வாழ்க்கையுடைய அடிப்படையான விஷயம். அகம் பிரம்மாஸ்மி, நான் உடல் அல்ல ஜீவன். அதன் காரணமாக உடல் சம்பந்தப்பட்ட எந்த விதமான காரியத்துக்காகவும் நான் இயங்கக்கூடாது, விருப்பப்படக்கூடாது, பெருமையான பெரிய அளவில் முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நே சோசதி நே காங்சதி, இந்த உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக சந்தோஷப்படுபவனும் முட்டாள், இந்த உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்காக அனுபவனும் முட்டாள். நான் அழகாக இருக்கிறேன் சொல்லி சந்தோஷப்படுபவன் முட்டாள். காரணம், நீ அழகானவன் கிடையாது, நீ இந்த உடல் அல்ல, நீ இந்த உடல்ல வாழக்கூடிய ஜீவன். எவ்வளவுதான் அழகான உடலாக இருந்தாலும் கூட இந்த உடலானது வெறும் தோல் அப்படிங்கிற ஒரு கவசத்தால் மூடப்பட்ட, புண்ணால் செய்யப்பட்ட, ஜலத்தால் செய்யப்பட்ட, மஜ்ஜையால் செய்யப்பட்ட ஒரு மலப்பை, அழுக்கு பை, அவ்வளவுதான். அதுபோல தான் அழகற்றவன் சொல்லி வருத்தப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. காரணம், நீதான் உடல் கிடையாது, நீ ஜீவன். அப்ப எதற்காக வருத்தப்பட வேண்டும்? நம்முடைய ஒத்த கண் குருடாக இருந்தால் என்ன? நம்முடைய தலைமுடி நரைமுடியாக இருந்தால் என்ன? நம்முடைய பல் விழுந்தால் என்ன? ஓகே, நான் தான் உடல் அல்ல, நான் தான் ஜீவன். இந்த உடல்ல ஒரு விரல் சென்றால் என்ன? ஒரு கால் சென்றால் என்ன? நான் தான் இந்த உடல் ஜீவன். வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுதான் இந்த விஷயத்துல சொல்லப்படுது. ஆனால் இங்க வந்து உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆனா பொதுவாக வந்து வருத்தப்படுபவன் கட்டுண்ட ஜீவன். காரணம், அவன் தன்னை இந்த உடல் என்று நினைத்துக் கொண்டான். உடலுக்காகத்தான் அவன் 24 மணி நேரமும் வாழ்கின்றான். வாழ்க்கையில தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவன் உடலுக்காகத்தான் வாழ்கிறான். பல நேரங்களை பார்க்கலாம், நம்ம வெளியில போயிட்டு வந்து ஒரு மாசமும் நம்ம வீட்டுல இல்ல, போயிட்டு வந்த உடனே நம்ம கொஞ்சம் மெலிஞ்சிருந்தா போதும், உடனே அம்மா பார்க்கப்பாங்க, ரொம்ப மெலிஞ்சிட்டேயா, சோ கன்சர்ன்ட் அபவுட் பாடி, ரொம்ப மெலிஞ்சிட்டேயா. சோ இட் இஸ் தேர். கொஞ்சம் கடிச்சிட்டோம்னா உடனே யாராக ரொம்ப பாடி. அது மட்டுமல்ல, இந்த உடலை வந்து இந்த உடல் ரெண்டு விதமான சூழ்நிலைகளுக்கு உட்பட்டது. பகவான் அதுல பகவத்கீதை முதலே சொல்லாரு, சீதோஷ்ண சுகதுக்கேசு சமசங்க வர்ஜிதக, மிக முக்கியமா சொல்லார். எப்பொழுதுமே ரெண்டு விதமான முறையில மாயை வந்து நம்மளை ஏமாற்றுகின்றாள். ஒன்று, இந்த உடல்ல வந்து சில நேரம் அதிகமாக சாப்பிட்டதுனால நோய் வரும். சில நேரங்களில் இந்த உடலே அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு, சரீரா அவித்யாஜால், துன்பத்துடைய ஒரு இருப்பிடமாக வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. தாகத்தால இந்த உடல் வந்து ரொம்ப கஷ்டப்படும். பசியால இந்த உடல் ரொம்ப கஷ்டப்படும். பசி மயக்கத்தால இந்த உடல் வந்து ரொம்ப கஷ்டப்படும். பசி என்பது ஒரு பெரிய துன்பம். இந்த பசியை வந்து வெல்வது என்பது ஒரு சாத்தியமான காரியமே கிடையாது. ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் பசி. எப்பொழுது நமக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது, 3 மணி நேரத்துக்கு ஒரு நேரம் குறைந்தது பசிக்குது. அது இந்த உடலுடைய ஒரு நோய். ஆன்மீக உலகத்திலையும் பசிக்குது ஜீவனுக்கு, அங்க உள்ள முக்தி அடைந்த ஜீவான்களுக்கு. அது இந்த மாதிரி துன்பமான ஒரு பசி இல்ல, கிருஷ்ண பிரசாதத்தை சுவைக்க வேண்டுங்கிற ஆசையில வந்து அவர்களுக்கு பசிக்குது. இது போல உடலுக்கு வந்து கர்மங்களுடைய தீனியை போட வேண்டுங்கிற ஒரு எண்ணத்துல வந்து அது வந்து பசிக்கல. சோ பசி என்பது ஒரு மிகப்பெரிய துன்பம். அடுத்து அச்சம், அது இந்த உடலோட பிறந்த ஒரு பெரிய நோய், பய உணர்ச்சி. இந்த உலகத்துல நம்ம எப்பொழுதுமே பய உணர்ச்சியில தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த பய உணர்ச்சி வெவ்வேறு விதமான முறையில வந்து வழிபடுகின்றது. உதாரணமாக நம்ம வந்து பார்க்கலாம், ஒரு மனிதனுக்கு தினசரி 3 முறை உணவு போதும். 3 முறை உணவுக்கு வந்து எவ்வளவு பணம் தேவை? மேக்சிமம் 100 ரூபாய் தேவை. நம்ம தினசரி எவ்வளவு சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுதோ, ஒரு நாளைக்கு வந்து 5000 ரூபாய் 4000 ரூபாய் சம்பாதிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுதோம். எதனால? சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படிங்கிற பய உணர்ச்சி. அப்படி இருக்குதா இல்லையா? மனித சமுதாயத்தில் ரொம்ப இருக்கு. நம்பிக்கையின்மை, அஸ்ரத்ததானா புருஷா, நம்பிக்கையின்மை. எதனால் அப்படி பயப்படுறோம்? ஜீவன் எதனால வந்து உலகத்தில் உள்ள எல்லா ஜீவனுக்கும் போதுமான உணவு கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. காரணம், உணவை வந்து நம்மளால வந்து உருவாக்க முடியாது. நீங்க 5000 ரூபாயை சம்பாதிங்க ஒரு நாளைக்கு, 5 லட்சம் கூட சம்பாதிங்க, பகவானுடைய விருப்பத்தால அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்ன சம்பவக, உணவு எப்படி கிடைக்கிறது பகவத்கீதை பகவான் சொல்லார். பர்ஜன்யார், பகவானுடைய விருப்பத்தால மழை வந்தால்தான் பூ உலகத்தில் என்ன விளையும்? தானியங்கள் விளையும். பகவானுடைய விருப்பத்தால தானியங்கள் விளையாவிட்டால் நீ ஒரு நாளைக்கு 5 லட்சம் ரூபாய் சம்பாதித்தால் கூட உனக்கு என்ன கிடையாது? உணவு கிடையாது. அப்போ கடவுளால் தான் உணவு நமக்கு கிடைக்கின்றது அப்படிங்கிற ரகசியத்தையே தெரியாத மூடனாக இந்த உலகத்தில் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். மனிதன் உணவு எப்படி கிடைக்கும் நினைக்கிறான்? பணம் கொடுக்கறதுனால கடையிலிருந்து நம்ம அரிசி வாங்கிட்டு வரோம் அப்படின்னு யோசிக்கிறான். உண்மை அப்படி இல்ல. இந்த அரிசி கடைசியில பகவானுடைய கருணையால வந்து வருகின்றது. நித்தியோ நித்யானாம் சேதன சேதனானாம், அந்த பகவான் நம்மளை பராமரிக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லாதன் காரணமாக பய உணர்ச்சி, உணவுக்காக முதல்ல பய உணர்ச்சி உள்ளவனாக மனிதன் மாறுகிறான். அதான் எப்பொழுதுமே இந்த இன்னைக்கு பார்க்கலாம், இந்த சமுதாயத்துல, இந்த மாடர்ன் ஏஜ், இந்த நவீன சமுதாயத்துல பார்க்கலாம், எப்பொழுதுமே ஆன்மீக முன்னேற்றத்தை பொருட்படுத்தாமல் எப்பொழுதுமே வந்து உடல் சம்பந்தமான விஷயங்களை உழைப்பதிலேயே மனிதன் வந்து ஈடுபட்டிருக்கான். காரணம், நம்பிக்கையின்மை. அந்த நம்பிக்கையின்மை ஒரு நோய் மாறி இருக்கு. எனக்கு அந்த நம்பிக்கையின்மை இறங்கும் போது உனக்கு அந்த நம்பிக்கையின்மை வருது, மற்றவர்களுக்கு அந்த நம்பிக்கையின்மை வருது. எல்லோருக்கும் நம்பிக்கை இல்லாமல் எப்பொழுதும் உழைப்பதிலேயே வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. ஆனா வெறும் உழைப்பதனால மட்டும் உணவு உண்டு பண்ண முடியாது, பகவானுடைய கருணை அவசியம். அது மட்டுமல்ல, இந்த நவீன சமுதாயத்தில் பய உணர்ச்சி பலவிதமான முறையில வருது. முதுமையில வந்து நம்மளை யார் காப்பாத்துவாங்க? சேவிங், பணம் சேர்த்து வைக்கலாம். ஓகே, அல்லது குழந்தைகளை படிக்க வைக்கலாம், அவங்க நம்மளை காப்பாத்துவாங்க. குழந்தைகளை பிடிச்சி அமெரிக்கா போயிட்டு அனுப்பி விடுவீங்க, மீண்டும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு எதுவுமே இல்லை. நீ லட்சக்கணக்கான ரூபாய் சேர்த்து வைத்தாலும் நவீன மருத்துவத்துடன் அந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு, உன்கிட்ட ஒரு நாள்ல 2 லட்சத்தை இருக்கக்கூடிய அளவுக்கு சக்தி உள்ளவர்கள் நவீன மருத்துவர்கள், மிக மிக திறமை வாய்ந்தவர்கள், மிக மிக திறமை வாய்ந்தவர்கள். The point is, they are very expert in taking money. Even though you may save so much of money, there is no guarantee. அப்ப எப்படி நீ வந்து பயமின்மையை வந்து பௌதிக தேகபத்ரே கலத்ராதிசு ஆத்மசைன சசத்தபி, உன்னுடைய சொந்த பௌதிக சுகங்களையும் தனங்களையும் உருவாக்குவதன் மூலமாக மட்டும் எப்படி பயமின்மையை வந்து நான் வந்து உருவாக்க முடியும்? நீ எப்படிதான் உருவாக்கினால் கூட நீ வந்து பல நேரங்களில் பார்க்கலாம், ஒரு 4 செக்யூரிட்டி கார்டு வச்சிருப்பான் மிகப்பெரிய பிரைம் மினிஸ்டர், அப்பவும் அவருக்கு பய உணர்ச்சி இருக்கும். காரணம், அந்த செக்யூரிட்டி கார்டே கொல்ல மாட்டான் என்ன நிச்சயம், பய உணர்ச்சி கண்டிப்பாக இருக்கு. இதுதான் உலகம், பய உணர்ச்சியோட வாழ்ந்தாக வேண்டும். பாருங்க எவ்வளவு ஒரு பய உணர்ச்சி. இப்படி எப்பொழுதும் பய உணர்ச்சியோட வாழும்போது ஒரு மனிதனால எப்படி சந்தோஷமாக வந்து வாழ முடியும்? யாரை பார்த்தாலும் சந்தேகம், கத்தி இருக்குதா, அல்லது வந்து நம்மளை வெட்டிடுவார்களா, அல்லது அப்படியே பருவி எடுத்து விடுவார்களா, அல்லது நமக்கு வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நடந்துருமா, பய உணர்ச்சி, பய உணர்ச்சி, ஆங்ஸிட்டி, கவலை, விசாரம். இந்த கவலைக்கும் விசாரத்துக்கும் அடிப்படையான காரணம் என்ன? இந்த தற்காலிகமான உடலை நான் ஏற்றுக்கொண்டதன் காரணமாக இந்த விசாரம் கவலை எனக்கு. அந்த தற்காலிகமான உடலை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அது கூட பிரச்சனை இல்லை, நம்ம கூட தற்காலிகமான உடல்ல தான் இருக்கிறோம். பக்தர்கள் சர்வசாதாரமாக அமைதியாக உட்கார்ந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் வகுப்பு கேட்கிறோம். பகவத்கீதை வகுப்பு ஒரு பௌதிகவாதி 1 மணி நேரம் கேட்க முடியாது உட்கார்ந்து, அவனுடைய கணக்கு எப்படி 2 மணி நேரத்தை? ஓ யூ ஆர் வேஸ்டிங் த டைம், ஓ யூ ஆர் வேஸ்டிங் த டைம். 2 மணி நேரத்தில் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி கலெக்ட் பண்ண போலாம், வி கேன் ஓவர் நைட் வேலை பார்க்க போலாம், பல விஷயங்கள் பண்ணலாம் பணத்துக்காக. ஓ யூ ஆர் வேஸ்டிங் த டைம், யூ லாஸ். அதை விட மிக முக்கியமான பிரச்சனை, இந்த உடலை ஏற்றுக்கொண்டதை விட மிக முக்கியமான பிரச்சனை, இந்த உடல் வந்து தற்காலிகமானது அப்படிங்கிற விஷயத்தை முழுமையான முறையில் புரியாதவர்களாக இருக்கும். தற்காலிகமானதுனா எப்படி, எப்படியும் அழிய போகுது. அந்த வந்த இமே தேகா நித்திய சோக்தோக சரீரினக, அடுத்து அநாசீனோ பிரமேசியஸ்வ, அடுத்து தஸ்மாத் யுத்யஸ்வ பாரத. இந்த உடலை நீ ஏற்றுக்கொண்டிருக்கின்றாய், இந்த உடலே தற்காலிகமானது, எப்படினாலும் அழிய போகுது அப்படிங்கிறார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். யார சொன்னார் இந்த ஸ்லோகத்தை? அர்ஜுனன் சொன்னார், எப்படினாலும் இந்த உடல் அழிய போகுது, அது நீ பௌதிகத்தில் ஈடுபடுத்தி நீ வந்து அழியாதுன்னு சொல்லி மயங்கி இருந்தாலும் கூட பொய்யான இடத்துல இருந்தாலும் அழிய போகுது. அதனால அழியக்கூடிய இந்த உடலை கிருஷ்ண பக்தியில பயன்படுத்து. கிருஷ்ண பக்தியில் பயன்படுத்தும் போது பயப்படாது. பெற்றோர்கள் சொல்லுவாங்க, மங்களாரத்தை எந்திரிக்காத கண்ணு உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். மங்களாரத்தை எந்திரிக்கலாம் கூட சளி வரப்போது காய்ச்சல் வரப்போது, பகவானுக்காக பயன்படுத்து. பணத்தை கிருஷ்ணகிட்ட கொடுக்காத, திருப்பி கொடுக்கவே மாட்டார், இட்ஸ் ஒன் வே. பயப்படாத, கூட கிருஷ்ணருக்கு, கிருஷ்ணர் காப்பாற்றுவார். கிருஷ்ணனுடைய கோயிலுக்கு போகாத, இட்ஸ் ஒன் வே, ஹி வில் நாட் கம் பேக், நீ அங்கே இருந்துருவேன், டோன்ட் கோ தேர், நோ ப்ராப்ளம். எப்படினாலும் ஒன் வே தான் இருக்க போகுது, அழியத்தான் போறோம். அது பிரேஷதர்கள் அதனாலதான் கடல் அடிக்க உள்ளுக்கு போய் தவம் பண்ண போறாங்க. சிந்து நதி அரபிய கடல்ல வந்து கலக்கக்கூடிய இடத்துல கடலுக்கு அடியில் உட்கார்ந்து 10,000 வருடம் தவம் பண்ணார்கள். தவம் பண்ணவர்கிட்ட போய் நாரதமுனிவர் போய் பிரச்சாரம் பண்ணார். நாரதமுனிவர் பிரச்சாரம் பண்ணார், நீ எவ்வளவு அருமையான குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறீங்க, நீங்க எவ்வளவு நல்ல பையங்க, எவ்வளவு அருமையான முறையில் தவம் பண்ணீங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்க சொன்னாங்க, உண்மையில் நாங்கள் நல்லா தவம் பண்றோம், ஆனால் எங்களுடைய அப்பா எங்களை தவம் பண்றதுக்காக தட்சிணங்க அனுப்பியிருக்கிறார், தவம் பண்ணிட்டு இருக்கிறோம், ரொம்ப ஒழுக்கமா இருக்கிறோம், நேர்மையா இருக்கிறோம். நாரதமுனிவர் ரொம்ப சந்தோஷமான விஷயம், இந்த தபத்தின் மூலமாக என்ன பலன் அடையணும், தமமடைந்து தப சக்தி வந்தவொடனே வீட்டுக்கு திரும்பி போகணும், எங்க அப்பா சொன்னபடி மட்டும் திருமணம் பண்ணணும். அப்ப நாரதமுனிவர் கேட்டார், தப செய்வது சந்தோஷத்துக்காக, இவ்வளவு கஷ்டப்பட்டு தவம் பண்ண பிறகு மீண்டும் வீட்டுல போய் திருமணம் பண்ணா மீண்டும் கஷ்டங்கள் வரும், உனக்கு எப்பொழுதுமே இந்த தவத்து மூலமாக இன்பமே கிடைக்கிறது, நான் ஒரு வழி சொல்றேன், எப்பொழுதும் இந்த கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லிட்டு தவம் பண்ணிக்கிட்டே இருங்க, உனக்கு மீண்டும் துன்பமே வராது. உடனே அவங்க தொடர்ச்சியாக அப்படி செய்து அங்கிருந்தே பகவானுடைய ஆன்மீக உலகத்துக்கு திரும்பி போயிட்டாங்க. உடனே தக்ஷன்ங்கிறது எதிர்பார்த்துட்டே இருந்தார், இவங்க வருவார்கள் 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 எதிர்பார்த்தார். ஆனால் சுகதேவ கோஸ்வாமி சொன்னார், சின்ன குழந்தைகள் வந்து சூரியன் மேற்கு பக்கம் வந்து மறையும் போது மேற்கு பக்கம் பார்த்து மறைஞ்ச உடனே அம்மா சொன்னாங்க, 12 மணி நேரம் கழிச்சு சூரியன் இங்க வரும்னு சொன்னா அவன் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான், ஒரு நாள் சூரியன் மேற்கு திசையிலே வராது, எந்த திசையில் தான் வரும், கிழக்கு திசையில் தான் வரும். அதுபோல தக்ஷன் இதுவரைக்கும் காத்திருக்கிறார், நாரதமுனியுடைய பிரச்சாரத்தால அந்த ஜீவன்கள் இதுவரைக்கும் மீண்டும் திருட்டுக்கு திரும்பியே வரலன்னு சொல்லி சுகதேவ கோஸ்வாமி கூறுதார். That is life.